வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது 107.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. நேயர்களே, இன்று ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் வாழை சாகுபடிக்கான உயரிய தொழில்நுட்பங்கள் பற்றிய விரிவான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ள வருகிறார். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பல பயிர் துறையில் உதவி பேராசிரியராக பணியாற்றும் முனைவர் கவிதா அவர்கள். அவர்கள் கூறும் தகவல்களை கேட்டு பயன்பெறுவோம், வாருங்கள்.
அன்பார்ந்த உழவர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் முனைவர் சி கவிதா. உதவி பேராசிரியராக தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். கோவை வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியின் இந்நிகழ்ச்சியின் மூலம் நாம் இன்று வாழை சாகுபடிக்கான உயரிய தொழில்நுட்பங்கள் பற்றி விரிவாக காண்போம். ஸோ, வாழை ஒரு வெப்ப மண்டல பகுதியில் பயிரிடப்படும் ஒரு முக்கியமான பயிராகும். வாழை முக்கனிகளில் ஒன்றாக விளங்குவதோடு உலக அளவில் நெல், கோதுமை, பால் பொருட்களுக்கு அடுத்து முக்கியமான உணவுப் பொருளாக 4வது இடத்தை வகிக்கிறது. பிறப்பு முதல் இறப்பு வரை வாழை இந்திய கலாச்சாரத்தில் அதிக அளவில் பங்கு வகிக்கிறது. இவ்வாழைப்பழம் அதிக தாது உப்புக்கள் கொண்டதால் அனைத்து வயதினரும் உண்டு பயன்பெறக்கூடிய அதிக சக்தியை தரும் பழமாகும். இந்தியாவின் மொத்த பழ உற்பத்தியில் வாழையின் பங்கு சுமார் 30%. தேசிய தோட்டக்கலை வாரியத்தின் 2017-18 புள்ளி விவரங்களின்படி இந்தியாவில் சுமார் 8.5 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் வாழை பயிரிடப்பட்டு 292 லட்சம் டன்கள் உற்பத்தி செய்யப்படுகிறது. இப்பயிர் தமிழ்நாடு, கர்நாடகம், குஜராத், மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேசம் மற்றும் அஸ்ஸாம் மாநிலங்களில் பரவலாக பயிர் செய்யப்படுகின்றது. தமிழ்நாட்டில் மட்டும் சுமார் 100,000 ஹெக்டேர் பரப்பளவில் பயிரிடப்படும் வாழையிலிருந்து 43 லட்சம் டன்கள் வாழை உற்பத்தி ஆகிறது. தமிழ்நாட்டில் திருச்சிராப்பள்ளி, கோயம்புத்தூர், கரூர், ஈரோடு, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் அதிக அளவில் வாழை பயிரிடப்படுகின்றது. இவ்வாழை சாகுபடிக்கான குறிப்புகள் பற்றி நாம் விரிவாக இப்போது காண்போம். முதலாவதாக மண் பற்றி காண்போம். வாழை சல்லி வேர்களை கொண்ட பயிராக இருப்பதால் வடிகால் வசதியுள்ள வண்டல் மண் நிலைமை மிகவும் சிறந்ததாகும். வாழை சாகுபடிக்கு அங்கக பொருட்கள் நிறைந்த வளமான மண் மிகவும் அவசியமாகும். மண்ணின் கார அமிலத்தன்மை, அதாவது pH என்பது 6.5 முதல் 7.5 வரை இருத்தல் வேண்டும். இருப்பினும் 5.5 முதல் 8.2 வரை pH உள்ள நிலங்களிலும் வாழை பயிர் செய்யப்படுகின்றது. வாழைக்கு குறைந்தது 1 மீட்டர் ஆழம் வரை மண்கண்டம் இருப்பது அவசியமாகும். வாழை சாகுபடி செய்யும் நிலத்தை தேர்வு செய்வதற்கு முன் அங்கு மண் மற்றும் பாசன நீர் மாதிரிகள் எடுத்து ஆய்வு செய்வது மிகவும் அவசியமாகும். அடுத்தபடியாக வாழை பயிருக்கு தேவையான தட்ப வெப்பநிலை பற்றி காண்போம். வாழை வெப்பமண்டலம் மற்றும் மித வெப்பமண்டல பிரதேசங்களில் நன்கு வளரும் தன்மையுடைய ஒரு பயிராகும். கடல் மட்டத்திலிருந்து 1200 மீட்டர் உயரம் வரை வாழை நாம் சாகுபடி செய்யலாம். ஒரு வருடத்திற்கு சராசரியாக 1200 முதல் 1500 மில்லிமீட்டர் வரை மழை பரவலாக இருக்கும் நிலங்களில் வாழை சாகுபடி மிகவும் உகந்தது. வாழை சாகுபடிக்கு 25°C முதல் 35°C வரை வெப்பநிலை மிகவும் உகந்தது. 10°C அளவிற்கு குறைவாக வெப்பநிலையும் மற்றும் 40°C அளவிற்கு மேலான வெப்பநிலை நிலவும் பகுதிகளின் வாழையின் வளர்ச்சி மிகவும் பாதிக்கப்படுகிறது. ஆதலால் வாழை வளர்ச்சிக்கு நிலங்களில் வெப்பநிலை 25 முதல் 35°C இருத்தல் மிகவும் அவசியம். அதிக குளிர் பகுதிகளில் குலையின் வளர்ச்சி குறைவதனால் அறுவடை தாமதமாகிறது. மேலும் அதிக காற்றும் வீசும் பகுதிகளில் வாழை பயிரிடுதலை தவிர்க்க வேண்டும். ஏனெனில் வேகமாக வீசும் காற்றினால் வாழை மரங்கள் வேருடன் சாய்ந்து மகசூல் குன்றிவிடும். இவ்வாறுள்ள பகுதிகளில் குட்டை ரகங்களை பயிரிடுவது மிகவும் நல்லது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை வாழை 4 முறைகளில் சாகுபடி செய்யப்படுகிறது. தோட்டக்கால் வாழை அல்லது தோட்ட வாழை என்று அழைப்பர், படுகை வாழை, வயல் வாழை அல்லது நன்சை வாழை, மலை வாழை ஆகிய இந்4 முறைகளில் வாழை சாகுபடி செய்யப்படுகிறது. தோட்டக்கால் வாழை என்பது அனைத்து மாவட்டங்களிலும் நல்ல நீர்ப்பாசனம் உள்ள பகுதிகளில் செய்யப்படும் வாழை ஆகும். முன்பு பெரும்பாலும் பாத்தி பாசனமே இவ்வகையில் பின்பற்றப்பட்டு வந்தது. ஆனால் தற்போது சொட்டு நீர் பாசன முறை பரவலாக பின்பற்றப்படுகிறது. படுகை வாழை என்பது காவிரி ஆற்று படுகை இடங்களில், குறிப்பாக தஞ்சாவூர் பகுதிகளில் பயிரிடப்படும் ஒரு சாகுபடி முறையாகும். வயல் வாழை அல்லது நன்சை வாழை என்பது திருச்சிராப்பள்ளி, ஈரோடு, தஞ்சாவூர், மதுரை மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் நெல் அறுவடைக்கு பின் வாழை பயிரிடப்படும் முறையாகும். மலைவாலை என்பது திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள கீழ்பழனிமலை மற்றும் சிறுமலை பகுதிகளில் மானாவாரியாக பயிரிடப்படுகிறது. கீழ்பழனிமலையின் விருப்பாட்சி வகையும் சிறுமலையில் சிறுமலை வகையும் சேவராயன் மலை, கொல்லிமலை, பச்சை மலை, கல்வராயன் மலை, ஏலகிரி மலை மற்றும் சித்தேரி மலைகளில் நமரன் வகையும் மலைவாலையாக சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. அடுத்தபடியாக நாம் வாழையின் நடவு பருவம் பற்றி பார்ப்போம். ஸோ நீர்ப்பாசன வசதி இருப்பின் வாழைப்பயிரை நாம் விவசாயிகள் வருடம் முழுவதும் பயிரிடலாம். வெவ்வேறு வகையான சாகுபடி முறைகளுக்கு ஏற்ற நடவு பருவங்களும் இருக்கின்றன. வயல் வாழை சாகுபடி செய்ய வேண்டும் என்றால் பிப்ரவரி ஏப்ரல் மாதங்களிலும் ஏப்ரல் மே மாதங்களிலும் நடவு செய்வது சிறந்தது. தோட்டக்கால் வாழையை நடவு செய்ய வேண்டும் என்றால் ஜனவரி பிப்ரவரி மாதங்களிலும் நவம்பர் டிசம்பர் மாதங்களிலும் நடுவது ஏற்றது. படுகை வாழையில் ஜனவரி பிப்ரவரி ஆகஸ்ட் செப்டம்பர் முதலிய மாதங்களிலும், மலை வாழை என்றால் ஏப்ரல் மே மாதங்களிலும் ஜூன் ஆகஸ்ட் மாதங்களிலும் நாம் நடவு செய்யலாம். அடுத்தபடியாக வாழை ரகங்கள் பற்றி பார்ப்போம். இந்தியாவில் 600க்கும் மேற்பட்ட வாழை ரகங்கள் உள்ளன. 600 வகையான வாழை ரகங்கள் இருப்பினும் 15 வாழை ரகங்கள் மட்டுமே தமிழ்நாட்டில் அதிகமாக வணிக ரீதியாக பயிரிடப்படுகின்றன. பச்சை வாழை, செவ்வாழை, பூவன், ரஸ்தாலி, மலைவாழை, நேந்திரன், கற்பூரவல்லி, நெய்ப்பூவன், மொந்தன், நாட்டு வாழை, உதயம் போன்ற வாழை ரகங்கள் பயிரிடப்படுகின்றன. தற்பொழுது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து கோ2 என்ற வாழை ரகமும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த வாழை ரகம் நெய்ப்பூவன் ரகத்தை ஒத்து உடையது. இருப்பினும் நெய்ப்பூவன் ரகத்தைப் போல் வாடல் நோய் தாக்குதல் இல்லாமல் நூற்புழு தாக்குதலையும் தாங்கி வளரக்கூடிய ஒரு ரகமாகும். அடுத்தபடியாக கன்று தேர்வு மற்றும் நடவு பற்றி பார்ப்போம். வாழை பெரும்பாலும் ஈட்டி கன்று மூலமே நடவு செய்யப்படுகின்றது. நோய் தாக்காத 1.5 முதல் 2 கிலோ வரை உள்ள ஈட்டி கன்றுகள் தேர்வு செய்து நட வேண்டும். நடும் முன் கன்றின் வேர்களை சீவி விட வேண்டும். கன்றின் தண்டு பகுதி 20 சென்டிமீட்டர் உயரம் இருக்குமாறு வெட்டிவிட வேண்டும். பின்பு அதனை பூஞ்சான நோய் தாக்கும் ரக கன்றுகளை நோயிலிருந்து பாதுகாக்க 0.1% கார்பன் டசிம், அதாவது 1 கிராம் 1 லிட்டர் நீரில் கரைத்து இதனை 5 பங்கு நீரில் கலந்த சேற்று கலவையில் கிழங்கு பாகம் நன்கு நனையும்படி எடுத்து கன்று ஒன்றிற்கு 40 கிராம் கார்போஃபியூரான் குரணைகளை தூவி நட வேண்டும். கிழங்குகளை மோனோக்ரோட்டோபாஸ் மருந்து கரைசலில் தோய்த்து நிழலில் 24 மணி நேரம் உலர வைத்தும் நடவு செய்யலாம். நடவுக்கு ஏற்ற திசு வளர்ப்பு வாழை கன்றுகள், அதாவது வாழையை திசு வளர்ப்பு கன்றுகள் மூலமும் நாம் நடவு செய்ய முடியும். திசு வளர்ப்பு கன்றுகள் என்பது ஒரு ஆரோக்கியமான வாழை கன்றிலிருந்து திசு எடுத்து ஆய்வு குடுவையில் பயிர் பெருக்கம் செய்து உருவாக்கப்படும் கன்றுகளாகும். இவ்வாறு திசு வளர்ப்பு மூலம் உருவாக்கப்படும் கன்றுகளில் நோய் காரணிகள் இருப்பது தவிர்க்கப்படுகிறது. பொதுவாக கன்றுகளில் நோய் தாக்குதல் குறைவாக காணப்படும். மேலும் கன்றின் வளர்ச்சி சீராகவும் அதிக மகசூல் கொடுக்கும் திறன் கொண்டவையாகவும் இருக்கும். ஆதலால் திசு வளர்ப்பு வாழை கன்றுகளை நட்டும் விவசாயிகள் பயன்பெறலாம். அடுத்தபடியாக நிலத்தில் நடுவதும் அதன் ஆரம்பகால பராமரிப்பும் பற்றி பார்ப்போம். திசு வளர்ப்பு கன்றுகளை நடுவதற்கு 20-30 சென்டிமீட்டர் உயரத்துடனும் 3 முதல் 4 வளர்ச்சி அடைந்த அகலமான இலைகளுடன் இருக்கும் கன்றுகளை நாம் தேர்வு செய்ய வேண்டும். சரியான வளர்ச்சி இல்லாத திசு வளர்ப்பு கன்றுகளை நடுவதற்கு பயன்படுத்தக்கூடாது. நிலத்தில் நடும் பொழுது அதிக வெப்பத்தை தவிர்க்க மாலை நேரங்களில் நடுவது மிகவும் பயனுள்ளதாகும். நடும்போது பாலித்தீன் பையின் அடிப்பக்கத்தை கிழித்துவிட்டு பிறகு நடுவதற்கான குழியில் பையை வைத்து பாதி வரை மண்ணை கொண்டு மூடிவிட வேண்டும். பிறகு மீதமுள்ள பாலித்தீன் பையை மெதுவாக மேல் நோக்கி வெளியே இழுத்து விட வேண்டும். இவ்வாறு செய்வதால் வேர்கள் அறுந்து விடாமல் இருக்கும். திசு வளர்ப்பு கன்றுகளை நடும் பொழுது நாம் மிகவும் பாதுகாப்பாக நடக்க வேண்டும். இவ்வாறு செய்யவில்லை என்றால் கண்கள் பாதிப்படையும். பின்பு குழியில் மீதி மண்ணை நிரப்ப வேண்டும். நடுவதற்கு 2 நாட்கள் முன்பாக குழிகளில் நீர் பாய்ச்ச வேண்டும். திசு வளர்ப்பு கன்றுகளுக்கு அதிக வெப்பத்தையும் வறட்சியையும் தாங்கக்கூடிய தன்மை இல்லாததால் நட்டவுடன் நீர் பாய்ச்சுதல் மிகவும் அவசியமாகும். நிலத்தில் நட்ட திசு வளர்ப்பு வாழை கன்றுகள் நூற்புழு, பாக்டீரியா, அழுகல் நோய் ஆகியவற்றிற்கு எளிதாக ஆகியவற்றின் தாக்குதலுக்கு எளிதாக உட்படும். இவை தவிர்க்க குழி ஒன்றிற்கு 10 கிராம் கார்போஃபியூரான் மருந்தை இட வேண்டும். கன்றுகளை பாக்டீரியா வாடல் நோய் தாக்காமல் இருக்க நட்ட 1 மாதம் கழித்து காப்பர் ஆக்சிக்ளோரைடு 25 கிராம் மற்றும் ஸ்ட்ரெப்டோமைசின் சல்ஃபேட் 3 கிராம் ஆகியவற்றை 10 லிட்டர் நீரில் கரைத்து மண்ணை சுற்றி ஊற்ற வேண்டும். திசு வளர்ப்பு கன்றுகளின் வளர்ச்சி மகசூல் நன்றாக இருக்க ஆரம்ப கால பராமரிப்பு மிகவும் அவசியமாகும். அடுத்தபடியாக நிலம் தயாரித்தல் பற்றி விரிவாக காண்போம். தோட்டக்கால் வாழை, படுகை வாழை மற்றும் மலை வாழைக்கு 45 சென்டிமீட்டர் ஆழம், அகலம், நீளம் உள்ள குழிகளை எடுத்து குழியின் மேல் மண்ணுடன் 10 கிலோ தொழு உரம் மற்றும் 205 கிராம் வேப்பம் புண்ணாக்கு சேர்த்து நடவு செய்ய வேண்டும். வயல் வாழை கன்றுகளை நிலமட்டத்தில் வைத்து சுற்றிலும் மண் அணைத்து நடவு செய்ய வேண்டும். நடவு செய்யும் ரகத்தை பொறுத்து இடைவெளி மாறுபடுகிறது. ரொபஸ்டா, நேந்திரன், குட்டை வாழை ஆகிய ரகங்களுக்கு 6 அடிக்கு 6 அடி, அதன் நீளம் அகலம் 6 அடிக்கு 6 அடி என்ற அளவில் நாம் நடவு செய்யலாம். பூவன், மொந்தன், ரஸ்தாலி, நெய்வண்ணன், நெய்ப்பூவன் ஆகிய ரகங்களை 7 அடிக்கு 7 அடி என்ற இடைவெளியில் நாம் நடவு செய்யலாம். மலை வாழை, விருப்பாட்சி, சிறுமலை, நமரை, லாடன் முதலிய ரகங்களை 3.6 மீட்டருக்கு 3.6 மீட்டர் என்ற இடைவெளியில் நாம் நடவு செய்யலாம். ஸோ நடவு செய்யும் ரகங்களை பொறுத்து இடைவெளி மாறுபடுகிறது. நம் நாட்டில் வாழை பயிரிடுவதற்கான செலவு அதிகமாக உள்ளதால் வாழைக்கான உர நிர்வாகம், களை நிர்வாகம் மற்றும் ஒவ்வொரு வருடமும் வாழையை தோண்டி பயிர் செய்வதற்கு அதிகம் செலவாகிறது. இதனை தவிர்க்க வாழை உற்பத்தி செலவை குறைக்க வேண்டுமானால் புதிய தொழில்நுட்பங்களை கையாள வேண்டும். வாழையில் அடர் நடவு முறை மூலம் உற்பத்தி செலவை குறைத்து மகசூலை அதிகரிக்க முடியும். அடர் நடவு முறையை விவசாயிகள் பின்பற்றினால் கீழ்கண்ட பயன்களை அடையலாம். அதாவது சீரிய முறையில் உரம், நீர் சேதாரம் தவிர்ப்பு, குறைவான களைகள், குறைவான உற்பத்தி செலவு, அதிக மகசூல், அதிக வருமானம். அடர் நடவு முறையில் 1 குழிக்கு 3 கன்றுகள் வைத்து நடவு செய்யும் பொழுது 1.8 மீட்டருக்கு 3.6 மீட்டர் என்றளவில் 1 ஹெக்டேருக்கு 4,600 கன்றுகள் நடவு செய்யலாம். இம்முறையில் ரொபஸ்டா மற்றும் கிரானைன் ரகங்களை பயிரிட்டு பயன்பெறலாம். இதுபோல் நேந்திரன் ரகத்தில் 2 மீட்டருக்கு 3 மீட்டர் என்றளவில் இடைவெளியில் 1 ஹெக்டேருக்கு 5,000 கன்றுகள் நடவு செய்யலாம். நல்லா வருதா? அடுத்தபடியாக வாழை சாகுபடியில் உர நிர்வாகம் பற்றி சற்று விரிவாக காண்போம். எந்த ஒரு பயிர் சாகுபடியின் போது பயிர் வளர்வதற்கும் தரமான மகசூலை பெறுவதற்கும் உர நிர்வாகம் மிகவும் அவசியமாகும். பொதுவாக ஒவ்வொரு வாழைக்கும் 10 லிருந்து 20 கிலோ தொழு உரம் அளிக்க வேண்டும். பயிரின் வளர்ச்சி நிலைக்கேற்றவாறு வாழைக்கு தேவையான தலை, மணி மற்றும் சாம்பல் சத்துக்களை நாம் இட வேண்டும். ஒவ்வொரு வாழைக்கும் பொதுவான பரிந்துரையாக 110 கிராம் தலை சத்து, 35 கிராம் மணி சத்து, 330 கிராம் சாம்பல் சத்து. இவ்வுரங்களை நாம் 3 பாகமாக பிரித்து நட்ட 3வது, 5வது மற்றும் 7வது மாதங்களில் இட வேண்டும். மணி சத்தினை நற்ற 3வது மாதத்தில் ஒரே தவணையில் இட வேண்டும். திசு வளர்ப்பு வாழைக்கு 50 கிராம் கூடுதல் அளவு உரத்தை 2, 4, 6 மற்றும் 8வது மாதங்களில் பிரித்து இடுதல் அதிக மகசூல் பெறலாம் என ஆராய்ச்சி முடிவுகள் தெரிவிக்கின்றன. இவ்வாறான இரசாயன உரங்கள் மட்டுமன்றி ஒரு வாழைக்கு 20 கிராம் அசோஸ்பைரலம் மற்றும் 20 கிராம் பாஸ்போ பாக்டீரியா உயிர் உரங்களை கன்றுகள் நடும் பொழுதும் மற்றும் 5வது மாதம் கழித்தும் இட வேண்டும். இந்த உயிர் உரங்களை மற்ற இரசாயன உரங்களுடன் சேர்த்து அளிக்கக்கூடாது. இதனை விவசாயிகள் மனதில் கொள்ள வேண்டும். வாழை சாகுபடி செய்யும் விவசாயிகள் இரசாயன உரத்தையும் உயிர் உரத்தையும் ஒரே முறையில் கலந்து அளிக்கக்கூடாது. பேரூட்ட உரங்கள் மட்டுமல்லாமல் வாழை சாகுபடியில் மகசூலை அதிகரிக்கவும் வாழை பழத்தின் தரத்தை அதிகரிக்கவும் நுண்ணூட்ட சத்து மேலாண்மை மிகவும் அவசியமாகும். நுண்ணூட்டங்கள் குறைபாடு காணப்பட்டின் மற்ற சத்துக்கள் குறிப்பாக பேரூட்டங்களை போதுமான அளவு பயிர்களுக்கு அளித்தாலும் வளர்ச்சி குன்றி மகசூலை பாதிக்கும் மற்றும் குறைபாட்டினை வெளிப்படையாகவும் காணலாம். நுண்ணூட்ட சத்து கலவையில் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து துத்தநாத சல்ஃபேட், ஃபெரஸ் சல்ஃபேட், காப்பர் சல்ஃபேட், போரிக் ஆசிட் ஆகிய நுண்ணூட்ட கலவையை நாம் துத்ததனாத சல்ஃபேட் 500 கிராம், ஃபெரஸ் சல்ஃபேட் 200 கிராம், காப்பர் சல்ஃபேட் 200 கிராம், போரிக் ஆசிட் 100 கிராம். இவை நான்கையும் 10 லிட்டர் நீரில் கலந்து 5 லிருந்து 10 மில்லி அளவு டீப்பால் கலந்து, ஒட்டும் திரவமாகிய டீப்பால் கலந்து, இந்த கலவையை வாழை நட்ட 3வது மற்றும் 5வது மாதத்தில் தெளிக்க வேண்டும். இவ்வாறு தெளிப்பதன் மூலம் இந்நுண்ணூட்டங்கள் பயிருக்கு இலைவழியாக கண்டிப்பாக சென்றடையும். இந்நுண்ணூட்டங்கள் பேரூட்ட சத்துக்களுடன் சேர்ந்து வாழையின் மகசூல் மற்றும் தரத்தை உயர்த்தும். ஆதலால் நுண்ணூட்ட சத்து மேலாண்மை வாழை சாகுபடியில் மிகவும் முக்கியமானதாகும். நுண்ணூட்ட சத்து மேலாண்மை மட்டுமல்லாது, கடைசி சீப்பு வெளிவந்தவுடனும் குலைத்தள்ளிய 20 நாட்களுக்கு பிறகும் பொட்டாசியம் சல்ஃபேட் உரத்தை 10 கிராம் அளவு கரைத்து தெளித்தால் குலைகளில் உள்ள காய்களின் தரம் மேம்பாடும். அடுத்தபடியாக வாழை சாகுபடியில் நீர் நிர்வாகம் பற்றி விரிவாக காண்போம். சீதோஷ்ண நிலை மற்றும் மண்ணின் தன்மைக்கு ஏற்ப வாழைக்கு நீர் பாய்ச்ச வேண்டும். நட்டவுடன் நீர் பாய்ச்சுதல் மிகவும் அவசியமாகும். நட்ட 3வது நாள் பின்பு வாரம் ஒரு முறை நீர் பாய்ச்ச வேண்டும். வயல் வாழைக்கு 10 லிருந்து 13 நாட்களுக்கு ஒரு முறையும், நன்சை சாகுபடியில் எப்பொழுதும் நீர் தேங்கி இருக்கக்கூடாது. அவ்வப்போது குறுக்கு வடிகால் மற்றும் அதிகப்படியான நீரை வடித்து விட வேண்டும். 48 மணி நேரம் தொடர்ந்து ஓடும் தண்ணீரும் 24 மணி நேரம் வரை தேங்கும் தண்ணீரும் வாழை சாகுபடியில் பாதிப்பை ஏற்படுத்தும். வாழைக்கு சொட்டு நீர் பாசனம் ஒரு சிறந்த பாசன முறையாகும். சொட்டு நீர் பாசனம் மூலம் வாழை ஒன்றிற்கு நட்ட 4 மாதங்கள் வரையில் 1 நாளுக்கு 15 லிட்டர் அளவும், 5 மாதம் முதல் குலை தள்ளும் வரையில் 20 லிட்டர் அளவிலும், குலை தள்ளியதிலிருந்து அறுவடைக்கு 15 நாட்களுக்கு முன் வரை 25 லிட்டர் அளவு வரையிலும் நீர் தேவைப்படும். இது மண்பாங்கு மற்றும் தட்ப வெப்ப நிலைக்கு ஏற்ப சற்று மாறுபடும். சொட்டு நீர் பாசனம் முறையில் நாள்தோறும் தேவையான அளவு நீர் மட்டுமே அளிப்பதால் 30% வரை நீர் சேதாரம் தவிர்க்கப்படுகிறது. மேலும் 25-40% கூடுதல் மகசூல் கிடைக்க வாய்ப்புள்ளது. உரங்களை இப்பாசன முறை மூலம் அளித்தால் உரத் தேவையில் 30% வரை சேமிக்கப்பட்டு மகசூல் 50% அதிகரிக்கும் என ஆராய்ச்சியின் மூலம் தெரிய வந்துள்ளது. வாழையில் ஆரம்ப காலங்களில் களைகள் அதிகமாயிருக்கும். களைகளை கட்டுப்படுத்த களை முளைக்கும் முன் தெளிக்கக்கூடிய டயூரான் என்ற களைக்கொல்லியை 1 லிட்டருக்கு 2.5 கிலோ என்ற அளவில் மண்ணில் ஈரமுள்ள பொழுது நடவு செய்து 3 அல்லது 4ஆம் நாளில் தெளிக்க வேண்டும். களை முளைத்த பின் கிளைஃபோசேட் களைக்கொல்லியினை 1 லிட்டர் தண்ணீரில் 10 மில்லி லிட்டர் கலந்து களைகள் நன்கு நனையும்படி வாழைக்கன்றுகள் மேல் படாமல் கைத்தெளிப்பான் கொன்று தெளிக்க வேண்டும். களை மீதும் மட்டும் படும்படி மருந்து தெளித்தால் நல்ல கட்டுப்பாடு கிடைக்கும். மேலும் வாழையில் 15 நாட்களுக்கு ஒரு முறை பக்க கன்றுகளை நீக்க வேண்டும். மருத்தாம்பிற்கு தாய்மரம் குலைவிடும் பொழுது 1 கன்றை தேர்வு செய்து வளர விட வேண்டும். ஊடுபயிராக வாழையில் வெங்காயம், முள்ளங்கி, தட்டைப்பயிர், சோயா மொச்சை மற்றும் அவரை போன்ற பயிர் வகைகளை பயிரிடலாம். பூசணி வகை பயிர்களான புடல், பாகல், பீர்க்கங்காய் போன்றவற்றை சாகுபடி செய்தால் வாழையில் தேம்பல் நோய் பரவும். எனவே இப்பயிர்களை வாழையில் ஊடுபயிராக சாகுபடி செய்வதை தவிர்க்க வேண்டும். வெற்றிலை தோட்டங்களிலும் நிழல் படாத இளம்பாக்கு மற்றும் தென்னை தோட்டங்களிலும் வாழையை ஊடுபயிராக பயிரிடலாம். மேலும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து வாழை குலைத்தள்ளிய பின் சீப்பு வெளிவந்தவுடன் 100 காஜ் தடிமன் கொண்ட ஒளி ஊருடுவும் நீளமான வெண்ணிற பாலித்தின் உறையை உபயோகித்து குலையின் தரத்தை உயர்த்துவதற்கான தொழில்நுட்பம் விவசாயிகளுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. பாலித்தின் உறையின் அடிப்பகுதி கட்டப்படாமல் குலையிலிருந்து 15 முதல் 20 சென்டிமீட்டர் அளவாக கீழே இருக்குமாறு பார்த்து கொள்ளுதல் வேண்டும். சிறிய துளைகள் பாலித்தின் உறைகளின் மேல் 4% அளவாக இடுவது அவசியம். இவ்வாறு செய்வதால் தரமான காயம்படாத குலைகளை உருவாக்கலாம் என ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன. சமீப காலங்களில் பாலிப்ரொப்பீனால் செய்த வாழைக்குலை பைகளும் சந்தையில் கிடைக்கிறது. விவசாயிகள் பாலிப்ரொப்பீனால் ஆன வாழைக்குலைகளை பயன்படுத்தி பயன்படுத்தலாம். வளர்ச்சி ஊக்குகளின் பயன்பாடுகள். வாழை குலைகளின் தரத்தை அதிகரிக்க 2,4-D எனப்படும் வளர்ச்சி ஊக்கியை 25 ppm, அதாவது 1 gram 40 liters என்ற அளவில் கலந்து இலை வழியாக தெளிப்பதன் மூலம் அதுவும் வாழை குலையின் கடைசி சீப்பு வெளிவரும் பொழுது தெளிக்க வேண்டும். இவ்வாறு செய்வதனால் வாழை குலையின் தரத்தை நாம் அதிகரிக்கலாம். பின்சை நேர்த்தியாக தோட்டக்கால் வாழையில் 2 months 1 time மரத்தை சுற்றி மண்வெட்டி மூலம் மண் அணைக்க வேண்டும். மாதம் 1 time பக்க கன்றுகளை அகற்ற வேண்டும். இவ்வாறு செய்வதால் இலைப்புள்ளி நோயை கட்டுப்படுத்தலாம். கடைசி சீப்பு வெளிவந்த 1 வாரத்தில் ஆண் பூவை ஒடித்து விட வேண்டும். குலை தள்ளும் நேரத்தில் மரங்கள் சாய்ந்து விடாமல் இருக்க மூங்கில் அல்லது சவுக்கு போன்ற கம்புகள் கொண்டு முட்டு கொடுக்க வேண்டும். குலைக்காம்பு அழுகல் நோயை தடுக்க கண்ணாடி இலை கொண்டு குலைக்காம்பினை மூடி விட வேண்டும். வெயிலினால் காய்கள் சேதமடைவதை தடுக்க குலையை வாழை இலைகள் கொண்டு மறைத்து கொள்ள வேண்டும். மரம் தார்விடும் தருவாயில் மருதாம்பு பயிருக்கு 1 வீரிய கன்றை ஒதுக்கிவிட வேண்டும். இவை அனைத்தும் வாழையில் பின்சை நேர்த்தி முறைகளாகும். பொதுவாக வாழை 12 to 15 months அறுவடைக்கு வரும். தார் வெளிவந்த சுமார் 120 days வெட்ட தயாராகும். காய்களின் பருமன் அதிகரித்து குறுக்கு வடிவம் வட்டமாக மாறுவதை கொண்டு காய்களின் முதிர்ச்சியை கணக்கிடலாம். பொதுவாக வாழையை பழுக்க வைக்க தார்களை மூட்டம் போட்டு புகை போடுவதால் புகையின் வாடை பழங்களில் காணப்படும். பழங்களை பழுக்க வைக்க காற்று புகாமல் உள்ள அறைகளில் தார்களை அடுக்கி எத்தரல் என்ற வளர்ச்சி ஊக்கியை 5,000 ppm சீரிய பீங்கான் குவளையில் வைத்து சோடியம் ஹைட்ராக்சைடு வில்லை சேர்க்கும் பொழுது எத்திலின் எனப்படும் வாயு வெளிவருகிறது. இவ்வாறு செய்வதால் தார்களில் உள்ள பழங்கள் சீராக மஞ்சள் நிறமடைவதுடன் எவ்வித வாடையும் இருப்பதில்லை. தற்போது வணிக ரீதியில் வாழையை பழுக்க வைக்க எத்திலின் வாயு உருவாக்கிகளும் குளிர்பதன சேமிப்பு அறைகளும் பயன்படுத்தப்படுகின்றது. வாழை அறுவடைக்கு பின் எவ்வாறு கையாளுதல் வேண்டும்? வாழையை அறுவடை செய்யும் பொழுது சரியான முதிர்ச்சி தருணத்தில் அறுவடை செய்வது அவசியமாகும். தரமான பழத்திற்கு வாழை 75% to 80% முதிர்ச்சியில் அறுவடை செய்ய வேண்டும். வாழை குலைகளுக்கு பாலித்தீன் உறையிட்டு பாதுகாப்பதால் வாழை காய்கள் முதிர்ச்சி அடையும் போது மறு இல்லாமல் இருக்கும். அறுவடை செய்யும் போது காயங்கள் ஏற்படாதவாறு பார்த்து கொள்ளுதல் அவசியம். அறுவடை செய்தவுடன் நன்கு திரண்ட காய்களை கொண்ட சீப்புகளை தனித்தனியாக பிரித்து வைப்பது அவசியம். பின்பு வாழை சீப்புகளை குளிர்ந்த நீரில் நன்கு கழுவ வேண்டும். பிரித்து வைக்கப்பட்ட சீப்புகளை அனுமதிக்கப்பட்ட பூஞ்சான கொல்லிகள் கலந்த நீரில் நனைக்கப்பட்டு பின்பு சற்றே குளிர்ச்சியான அறைகளில் 15 to 17 degrees Celsius என்ற வெப்பநிலை இருக்கும் அறைகளில் 100 to 200 ppm அளவு எத்திலின் வாயு இருக்குமாறு பார்த்து கொண்டு பழுக்க வைக்கலாம். இவ்வாறு சரியான முறையில் பின் அறுவடை நுணுக்கங்களை கையாண்டு பழுக்க வைத்தால் வாழையின் தோல் சீராக கவர்ச்சியான மஞ்சள் நிறத்துடன் நல்ல தரத்துடன் தொலைதூர சந்தைக்கும் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்ய ஏற்றதாகும். பழுக்க வைக்கப்பட்ட சீப்புகளை அட்டை பெட்டிகளில் சீராக அடுக்கி சீப்புகள் உறையா வண்ணம் மெல்லிய தடுப்புகள் கொடுத்து குளிரூட்டப்பட்ட வாகனங்களில் விற்பனை மையங்களுக்கு அனுப்பி வைத்தால் சேதாரங்களை பெரிதும் தவிர்க்கலாம். இவ்வாறு சாகுபடி செய்யப்படும் போது நிலத்தின் தன்மை, நீரின் தன்மை, நிலவும் தட்பவெப்ப சூழ்நிலை ஆகியவற்றை பொறுத்து மகசூல் திறன் வாழை ரகங்களுக்கு ஏற்றவாறு மாறுபடும். சாதாரணமாக வாழை சாகுபடி செய்யும் முறையில் உயர் தொழில்நுட்பங்களை கடைபிடித்து பெறக்கூடிய மகசூல் அளவு அதிகமாக இருக்கும். பூவன் ரகங்களை சாதாரணமான முறையில் நடவு செய்யும் பொழுது 40 to 50 tons 1 hectare மகசூல் கிடைக்கும். அதே சீரிய உயரிய தொழில்நுட்பங்களை நாம் பின்பற்றும் பொழுது 60 to 70 tons 1 hectare நமக்கு மகசூலாக கிடைக்கும். நேந்திரன் வாழை ரகங்களில் இம்மாதிரியான உயரிய தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தும் பொழுது 45 tons வரை நமக்கு மகசூல் கிடைக்கும். இம்மகசூல் அளவு வேண்டுமானால் அதிக மகசூல் விவசாயிகள் எடுக்க வேண்டுமானால் சீரிய தொழில்நுட்பங்களை சரியான தருணத்தில் சரியாக கையாண்டால் அடைய முடியும். ஆதலால் இந்நிகழ்ச்சியின் மூலம் விவசாயிகள் அனைவரும் மேலே கூறியுள்ள சீரிய உயரிய தொழில்நுட்பங்களை பின்பற்றி அதிக மகசூல் பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன்.
நேயர்களே, இந்நிகழ்ச்சியின் நிறைவுக்கு வந்துவிட்டோம். வாழை சாகுபடிக்கான உயரிய தொழில்நுட்பங்கள் பற்றிய முனைவர் கவிதா அவர்கள் கூறிய தகவல்களை கேட்டு தெரிந்து கொண்டீர்கள். இத்தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி 107.4. நன்றி, வணக்கம்.